சார்ந்த நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று உலக இட்லி தினத்தை முன்னிட்டு நமது சிறப்பு நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் RVS கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறையின் உதவி பேராசிரியர் திருமதி கு யசோதா தேவி அவர்கள் இட்லி என்னும் இனிய உணவு குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நம்ம March 30 உலக இட்லி தினமா நம்ம கடைபிடிக்கிறோம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா உங்களை நேர்காணல் செய்யறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். அம்மா, முதல்ல உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்முடைய புதுகை பண்பலை நேயர்களுக்காக செஞ்சுக்கோங்க அம்மா.
கண்டிப்பா சார். ஸோ எனது பெயர் வந்து கு யசோதா தேவி. நான் வந்து சூலூர்ல RVS கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறையில உதவி பேராசிரியரா பணியாற்றிட்டு இருக்கேங்க சார்.
ஆமா, இப்ப இந்த உலக இட்லி தினம் இன்னைக்கு ஒவ்வொரு தினத்துக்கும் அந்த தினத்துடைய விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக ஒரு சிறப்பு நாளா நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றோம். இந்த உலக இட்லி தினம், இந்த தினம் கடைபிடிக்கப்படுவதுடைய நோக்கம் என்னவா இருக்குங்கம்மா?
இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து March 30 வந்து நம்ம வந்து உலக இட்லி தினமா வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். சோ இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்லிங்கிறது வந்து இந்தியாவுடைய, அதுவும் முக்கியமா தென்னிந்தியாவுடைய பாரம்பரிய மற்றும் ஒரு ஆரோக்கியமான உணவு. ஸோ அதை பத்தின அந்த ஒரு விழிப்புணர்வை வந்து உலகம் முழுக்க பரப்பணும் அப்படிங்கிறது தான் வந்து இதனுடைய முக்கியமான நோக்கம். ஸோ கடந்த 2015 முதல் நம்ம வந்து இந்த உலக இட்லி தினத்தை வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து வித்திட்டவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனியவன் அப்படின்னு ஒருத்தர் தான் வந்து இந்த முதல்ல வந்து 2015 வந்து இந்த உலக இட்லி தினத்தை வந்து கொண்டாடுறத ஆரம்பிச்சு வச்சாரு. ஸோ ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பண்டிகை, திருவிழா இந்த மாதிரியான முக்கிய தினங்கள்ல மட்டும்தான் வந்து நம்ம வந்து இட்லியை வந்து பார்க்க முடியும். ஸோ நான் எங்க அப்பா கிட்ட கேட்ட போது அவங்க எல்லாம் வந்து வீட்டுல ஏதாவது பொங்கல், தீபாவளி இந்த டைம்லதான் வந்து வீட்டுல இட்லி செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கையேந்தி பவன்ல இருந்து உயர்தர நட்சத்திர ஹோட்டல், அது மட்டும் இல்லாம வீட்டுல இருந்து இட்லி வியாபாரம் பண்றவங்க வரைக்கும் எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா இட்லி வந்து மிகவும் ஒரு ஜோரான வியாபாரம் நடக்கிற ஒரு பொருளா ஆயிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த இட்லி வந்து எல்லா தட்பவெப்ப சூழ்நிலையில இருக்கிற மக்களுக்கும் வந்து மிகவும் ஏற்ற உணவு அப்படிங்கறதுனால மருத்துவர்களுமே வந்து இந்த உணவை வந்து பரிந்துரைக்கிறாங்க. ஸோ அதனால இந்த இட்லியுடைய முக்கியத்துவத்தை வந்து மக்களுக்கு கொண்டு போகணும். பொதுவா இந்த இட்லியில உள்ள ஆரோக்கிய பயன்களை வந்து மக்களுக்கு வெளிப்படுத்தணும். உணவு பழக்க வழக்கங்கள்ல பாரம்பரிய உணவான இந்த இட்லியுடைய இடத்தை வந்து நம்ம வந்து உயர்த்தணும். அது மட்டும் இல்லாம உலகளாவிய ருசியா இந்த இட்லியை வந்து மாத்தணும் அப்படிங்கறது தான் வந்து உலக இட்லி தினம் கொண்டாடுறதுடைய முக்கிய நோக்கமா இருக்குங்க சார்.
ஆமா, இப்ப நீங்க சொன்னது போல மனிதர்களாகிய அனைவருக்குமே பிடித்த உணவு இட்லி அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது. நம்ம இந்த இட்லிய எப்போது முதன் முதலா உண்பதற்காக ஆரம்பிச்சோம், இதனுடைய வரலாற்று பின்னணி ஏதாவது இருக்காங்கம்மா?
இப்போ வந்து நம்ம இந்த இட்லிங்கிறது வந்து ஒரு பாரம்பரியமான இந்திய உணவாக கருதப்பட்டாலும் இதனுடைய உண்மையான வரலாற்று பின்னணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம கிட்ட வந்து ஆதாரங்கள் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கு. இப்போ ஆய்வுகள், வரலாற்று ஆவணங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து முக்கியமாக தென்னிந்தியாவில் தான் இந்த இட்லி வந்து தோன்றுனதாக வந்து சில குறிப்புகள் இருக்கு. ஸோ இட்லி தொடர்பான முதல் எழுத்து ஆதாரம் பார்த்தீங்கன்னா கிபி 920 வட்டேலுடைதல் அப்படிங்கிற பெயரில் ஒரு தமிழ் இலக்கியத்தில் வந்து இதை பற்றின சில குறிப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம 12 பாத்தீங்கன்னா சோழர்கள் காலத்துல அவங்க தயாரிக்கிற உணவு வகைகளுடைய சமையல் குறிப்பு 7 இருந்துச்சுங்க. ஸோ அந்த 7 வந்து இட்லியை ஒத்த ஒரு உணவு வகையை பத்தின சில குறிப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா 17 முன்னாடி வந்து இந்த இட்லி அப்படிங்கிற சொல்லே இல்ல அப்படின்னு வந்து சில குறிப்புகள் இருக்கு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா மேபி இந்த இட்லிய வந்து முன்னாடி காலத்துல வந்து வேற ஒரு பெயர்ல வந்து மக்கள் வந்து இத வந்து குறிப்பிச்சுட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப நாம சாப்பிடுற இட்லி அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அரிசி மற்றும் உளுந்து மாவை வச்சு அதை வந்து நொதிக்க வச்சு நம்ம வந்து செய்யறோம். ஆனா பழங்காலத்துல வந்து புளிக்க வைத்த உணவு வந்து தென்னிந்தியால அப்ப அதிகமா கிடைக்கல அப்படிங்கிற காரணத்தினால ஆரம்ப காலத்துல வந்து பழக்கடலையும் அரிசியையும் பயன்படுத்தி இட்லி மாதிரியான ஒரு உணவை வந்து தயாரிச்சு சாப்பிட்டுட்டு இருந்ததா வந்து சில குறிப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம 12ஆம் நூற்றாண்டுல வந்து இட்லிய வந்து மோர் கூட சேர்த்து சாப்பிட்டதா சில குறிப்புகள் இருக்கு. மேலும் 16ஆம் நூற்றாண்டுல வந்து இட்லிய வந்து புளிக்க வச்சு மாவு தயாரிச்சு ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சில குறிப்புகள் இருக்கு. ஸோ உடல் நலத்துக்கு உகந்த உணவா பல்வேறு வகையான இட்லிகள் வந்து இப்ப பிரபலம் ஆயிட்டே வருது. ஸோ இதுதான் வந்து இட்லி இந்த மாதிரி தான் தென்னிந்தியால அது உருவாகி இருக்கலாம்.
ஆமா, இப்ப நம்ம மனிதனுடைய அன்றாட உணவுகளை ஒண்ணா இட்லி இன்னைக்கு இருக்குது. இந்த இட்லியில இருக்கக்கூடிய உட்பொருட்கள், குறிப்பா இட்லியில என்னென்ன சத்துக்கள் அதுல அடங்கியிருக்கு? நம்ம தினசரி இட்லிய நம்ம சாப்பிடுறோம், ஆனாலும் கூட அதுல என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு தெரியாமலேயே சாப்பிடுறோம் அப்படிங்கறதா உண்மை அப்படிங்கிற ஒரு சூழல்ல என்னென்ன சத்துக்கள் அடங்கியிருக்கு, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
கண்டிப்பாங்க சார். இப்போ பாத்தீங்கன்னா இட்லிங்கிறது வந்து நம்ம வந்து நிறைய விதமான இட்லிகள் இருந்தாலும் நம்ம பொதுவா இட்லி அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அதனுடைய மூலப்பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அரிசியும் உளுந்தும் அது ரெண்டும் தான் வந்து அதனுடைய மூலப்பொருட்கள்லாம் நம்ம வந்து உபயோகிக்கிறோம். இப்போ அந்த ஊற வச்ச அரிசியில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மாவு சத்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி பருப்புல பாத்தீங்கன்னா புரதச்சத்து அதிகமா இருக்கு. சோ இது ரெண்டையும் கலந்து நம்ம இட்லி தயாரிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த மாவு சத்தும் புரதச்சத்தும் ஒன்றா இணைந்து நம்மளுக்கு வந்து நம்மளுடைய உணவுக்கு தேவையான சத்துக்களை வந்து அது கொடுக்குது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இட்லி வந்து நம்ம வந்து ப்ரொபயாட்டிக்ஸ் உணவு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதுல வந்து நம்ம உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் அதுல இருக்கும். ஸோ அந்த ப்ரொபயாட்டிக்ஸ் உணவு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து மூளை கூட நெருங்கிய தொடர்பு இருக்கு. அதனால அது வந்து நமக்கு பதற்றத்தை தவிர்க்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஏதாவது மருந்துகள் உட்கொள்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த நம்ம ரெகுலரா ஏதாவது மருந்துகள் சாப்பிட்டுட்டே இருக்கும் பொழுது நம்மளுடைய உடல்ல நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து குறையும். ஸோ அப்படி இருக்கும் போது இந்த இட்லியில இருக்கிற இந்த நுண்ணுயிரிகள் நம்ம உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய இந்த நுண்ணுயிரிகள் வந்து நம்மளுடைய உடல்ல எளிதில வந்து எதிர்ப்பாற்றல வந்து அதிகரிக்கிறதாவும் வந்து மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா உளுந்து பருப்புல வந்து ஆரோக்கியமான மூளை வளர்ச்சிக்கு உதவுது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அல்சிமர், டிமென்ஷியா இதெல்லாம் பாத்தீங்கன்னா மறதி சம்பந்தமான நோய்கள். ஸோ இந்த மாதிரியான மறதி சம்பந்தமான நோய்களை வந்து உளுந்து வந்து தடுக்கிறதா வந்து ஆய்வுகள் வந்து நிறைய சொல்லுது. அது மட்டும் இல்லாம சர்க்கரையினோட அளவை வந்து உளுந்து கட்டுப்படுத்துது. கால்சியம் சத்து வந்து இதுல வந்து அதிகமா இருக்குது அப்படிங்கறதுனால எலும்புகள், பற்கள், நரம்பு மண்டலத்தினுடைய உறுதி, நம்மளுடைய தோல், தலைமுடி வளர்ச்சி இது எல்லாத்துக்குமே வந்து பேருதவி புரியுது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ அரிசியில பாத்தீங்கன்னா சில அமினோ அமிலங்கள் வந்து குறைவா இருக்கும். அதே மாதிரி பருப்புல சில அமினோ அமிலங்கள் குறைவா இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த அரிசியையும் பருப்பையும் இணைந்து எடுக்கும் போது நம்ம உடலுக்கு தரமான புரதச்சத்து வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு இட்லியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல பாத்தீங்கன்னா ஒரு 35-40 கலோரிகள் வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். அதுல கிட்டத்தட்ட ஒரு 2 கிராம் புரோட்டீன், 2 கிராம் நார்ச்சத்து, 8 மில்லிகிராம் இரும்பு சத்து, 8 கிராம் மாவு சத்து இந்த மாதிரி தான் ஒரு இட்லியில வந்து இருக்கும். ஆனா கொழுப்பு சத்து அப்படிங்கறது பாத்தீங்கன்னா மிக மிக குறைவா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இட்லி தயாரிக்கிறதுக்கு நம்ம எண்ணெய உபயோகப்படுத்துறதே இல்லை. அதனால இட்லி வந்து ஒரு ஆரோக்கியமான உணவா கருதப்படுது. இதுல நார்ச்சத்து அதிகமா இருக்குது அப்படிங்கறதுனால இது வந்து எளிதில் செரிமான கோளாறு இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம இதை கொடுக்க முடியும். அவங்களுக்கு ஈஸியா வந்து செரிமானமாகும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த இட்லி வந்து எல்லா தட்பவெப்ப நிலையில இருக்கிற மக்களுக்கும் வந்து ஒரு சிறந்த உணவா இருக்கும். இப்போ இந்த இட்லிய வந்து நம்ம நொதித்தல் முறையில தான் தயாரிக்கிறோம். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம இட்லியையும் அரிசியை வந்து ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சு அது கூட உளுந்தையும் சேர்த்து அரைச்சு கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் நம்ம வந்து அதை புளிக்க வைப்போம். ஸோ அதை புளிக்க வைக்கும் போதுதான் அதுல வந்து அந்த ப்ரொபயாட்டிக்ஸ்ங்கிற நன்மை செய்யற பாக்டீரியாக்கள் வந்து வளருது. ஸோ அப்படி அந்த பாக்டீரியாக்கள் அந்த நன்மை செய்யற பாக்டீரியாக்கள் வளரும் போது அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடலுக்கு நிறைய நன்மைகள் தருது. அது மட்டும் இல்லாம இந்த புளித்த மாவுல, அதாவது இந்த 12 மணி நேரம் நம்ம புளிக்க வச்ச அந்த மாவுல பாத்தீங்கன்னா வைட்டமின் B12 வந்து உருவாகும். ஸோ ஏன்னா அதுல இருக்கிற அந்த நன்மை பயக்கிற பாக்டீரியாக்கள் வந்து அந்த வைட்டமின் B12 வந்து உருவாக்கும். ஸோ இது வந்து நமக்கு தேவையான வைட்டமின் சத்துக்கள்ல முக்கியமான ஒண்ணு. அது மட்டும் இல்லாம இந்த நம்ம குடலில் தோன்றக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்களை அழிச்சு நம்மளுடைய செரிமான உறுப்புகள் வந்து சீரா இயங்கிறதுக்கு இந்த இட்லியில இருக்கிற இந்த ப்ரொபயாட்டிக்ஸ்ங்கிற நுண்ணுயிர்கள் வந்து உதவி செய்யுது. ஸோ இதுதான் வந்து இட்லியில இருக்கிற உட்பொருட்கள் மற்றும் அதில் உள்ள சத்துக்கள்ங்க.
ஆமா, இப்ப இன்னைக்கு இட்லி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அனைவரும் அறிந்தது இட்லியில் இருக்கக்கூடிய உட்பொருட்கள் உளுந்து மற்றும் அரிசி, இது ரெண்டால ஆனக்கூடிய மாவு. இந்த உளுந்து மற்றும் அரிசி தவிர இட்லியில என்னென்ன வகையான இட்லிகள் தற்போது நடைமுறையில பயன்பாட்டுல இருக்குங்கம்மா?
இட்லியில பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வகைகளை உருவாக்க முடியும். ஸோ இப்போ அரிசியை தவிர்த்து இப்போ பாத்தீங்கன்னா நிறைய வீட்டில் வந்து இப்போ நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அரிசியினுடைய அளவை வந்து கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து டாக்டர்கள் வந்து பரிந்துரை செய்வாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வந்து அரிசிக்கு பதிலா கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை இது போன்ற சிறுதானியங்களை சேர்த்து வந்து இட்லி தயாரிக்கலாம். அதே மாதிரி பச்சை பயிறு, கொள்ளு, பாசிப்பருப்பு, அவல் இது மாதிரியான பருப்பு வகைகளை சேர்த்தும் வந்து நம்ம மாவு அரைக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதய நோயாளிகள், சர்க்கரை நோயாளிகள், உடல் வந்து எடை குறைக்கணும்னு விரும்புறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது மாதிரியான வெரைட்டியான இட்லி வந்து அவங்களுக்கு உதவி செய்யும். ஸோ இது இல்லாம பாத்தீங்கன்னா ரவா இட்லி, பொடி இட்லி, காய்கறி இட்லி, காஞ்சிபுரம் இட்லி, பீஸா இட்லி இப்படி பல வகையா வந்து நிறைய இட்லிகள் வந்து இப்ப வளம் வந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம யூஸ்வலா என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன இந்த இட்லியில வந்து நம்ம பாரம்பரிய முறையில தயாரிக்கிற அந்த அரிசி உளுந்த ஊற வச்சு அதை புளிக்க வச்சு அடுத்த நாள் சுடுற அந்த பஞ்சு மாதிரியான இட்லிக்கு அது கூட சேர்த்து ஒரு சட்னி அல்லது சாம்பார் சேர்த்து சாப்பிடுறது வந்து ஒரு தனி சுவை அப்படின்னு வந்து மக்கள் சொல்றாங்க. ஆனா நம்ம வந்து இப்போ நமக்கு இதயத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு, இல்ல நான் வந்து உடல் எடைய கம்மி பண்ணணும், இல்ல எனக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான நேரங்கள்ல அரிசிக்கு பதிலா இந்த மாதிரியான சிறுதானியங்களை வச்சு இட்லி தயாரிக்கும் போது நமக்கு வந்து இட்லி வந்து இன்னும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து சுவையை மட்டும் கருத்துல எடுத்துக்காம நம்ம ஆரோக்கியத்தையும் கருத்துல எடுத்துக்கிட்டு ஸோ அந்த மாதிரியான இட்லிகளையும் தயாரிச்சு கண்டிப்பா சாப்பிடணுங்க.
உமா, இப்ப இட்லி மாவு அப்படின்னு சொல்லும் பொழுது முத நாள் நம்ம ஊற வச்சு அரைச்ச மாவு அடுத்த நாள் புளித்ததுக்கு பின்னாடி இதை பயன்படுத்தும் பொழுது அது சுவையுடையதா இருக்குது, சத்து நிறைந்ததா இருக்குது. இந்த இட்லிக்காக தயாரிக்கக்கூடிய மாவை நம்ம எத்தனை நாட்கள் வரை வச்சு நம்ம பயன்படுத்தலாம்? நீண்ட நாட்கள் ஒரு குளிர்சாதன பெட்டியில ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தும் பொழுது அல்லது சாதாரணமாக வச்சு பயன்படுத்தும் பொழுது உடல்ல ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்கம்மா?
கண்டிப்பா இருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா இட்லி அப்படிங்கறது முக்கியமா நம்ம அரிசி உளுந்த வச்சு அதை வந்து நம்ம நொதிக்க வச்சு நொதிக்க வைக்கும் போது அதுல வந்து நான் சொன்ன மாதிரி ப்ரொபயாட்டிக்ஸ், அதாவது நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் வளர்ந்து அதுதான் வந்து அந்த இட்லிக்கு ஒரு சுவையையும் நம்ம உடலுக்கு ஒரு ஆரோக்கியத்தையும் தருது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இட்லி மாவை வந்து நம்ம 1 முதல் 2 நாட்களுக்குள்ள பயன்படுத்துறது தான் சரியானது. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த நன்மை பயக்கிற பாக்டீரியாக்கள் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சரியான அளவில் இருக்கும். அது நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தையும் சில நன்மைகளையும் தரும். ஸோ இப்போ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் வரைக்கும் வேணும்னா நம்ம வந்து அதில் வந்து அந்த மாவை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதில் இருக்கிற சத்துக்களில் வந்து அதிகமான அளவு எதுவும் மாற்றங்கள் வராது. இப்போ 4 முதல் 5 நாட்கள் வரைக்கும் வச்சிருக்கிறோம் அப்படின்னு வைங்களேன், அப்ப என்ன ஆகும்னா நொதிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகும், ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அது கொஞ்சம் அதிகமாகும் போது ஸோ நுண்ணுயிர்களுடைய வளர்ச்சியும் அதிகமாகும். ஸோ அப்ப அந்த மாதிரி இருக்கும் போது ஸோ கொஞ்சம் அதிகமாக ஃபெர்மெண்டான அந்த மாவை நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாயு தொல்லைகள், உடல் பிரச்சனைகள் இதெல்லாம் கண்டிப்பாக வரும். சிலர் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை தான் வந்து இட்லி மாவே அரைப்பாங்க. ஸோ ஒரு நாள் அரைச்சி அந்த வீக் ஃபுல்லாக அந்த மாவை மட்டுமே உபயோகப்படுத்துவாங்க, திரும்பியும் அந்த வார கடைசியில தான் வந்து அடுத்த வாரத்துக்கான மாவை வந்து அரைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 6 நாட்கள் இல்லை அதற்கு மேலாக நம்ம மாவை வச்சிருக்கிறோம் அப்படின்னா அது வந்து மிகவும் அபாயகரமான ஒன்று. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து உடலுக்கு தீமை பயக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் வளர்றதுக்கும் மேலும் அதில் வந்து ஒரு கெட்ட வாசனை ஏற்படுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு வாய்ப்பு இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிக நாட்கள் கழித்து பயன்படுத்தக்கூடிய மாவில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கல்லீரல் பாதிப்பு ஏற்படலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுட் பாய்சன் அப்படின்னு சொல்லுவோம், அந்த நம்ம சாப்பிட்ற உணவு வந்து நம்ம உடலுக்கு ஒத்துக்காம நம்மளுக்கு வந்து வயிற்று வலி, குமட்டல் இது மாதிரியான பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. அதனால இப்பயும் வந்து இட்லி மாவை நீங்க, இட்லி வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு. ஸோ அது எப்போ ஆரோக்கியமானதா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க அந்த மாவை வந்து எப்பயும் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு நாளைக்கு இல்லைன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாவை தயார் செஞ்சு நீங்க இட்லி செய்தாதான் அது வந்து ஒரு ஆரோக்கியமான உணவா இருக்குங்க.
ஆமாம், இப்போ உணவு வகைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அனைவருமே உணவுக்காக எண்ணெயை தான் பயன்படுத்துவோம். எண்ணெயில் சமைத்து உண்ணக்கூடிய உணவுகள், அதே போல் இந்த இட்லி இடியப்பம் போல நீராவியில் தயாரித்து உண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள். இப்போ இந்த எண்ணெயில் சமைத்து அதன் மூலமாக உண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள் சிறந்ததாக இருக்குமா, இல்லை இட்லி இடியாப்பம் போன்ற நீராவியில் தயாரிக்கக்கூடிய உணவுகள் நம்மளுடைய உடல் நலத்துக்கு ஆரோக்கியத்துக்கு ஏற்றதாக இருக்குமாமா?
சார், இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆவியில் வேக வைக்கிற உணவுப் பொருட்கள் தான் வந்து நம்மளுக்கு ஆரோக்கியமானதாக இருக்குங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ணெய் நம்மளுக்கு முக்கியம்தான். ஸோ கொழுப்பு சத்து வந்து நம்ம உடலுக்கு கண்டிப்பாக முக்கியமான ஒன்று தாங்க. ஏன்னா கொழுப்பு இல்லைன்னா வந்து ஃபேட் சாலிபிள் வைட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், வைட்டமின் ஏ, டிஇகே, ஸோ இந்த மாதிரியான வைட்டமின்கள் வந்து நம்ம உள்ளுடைய உடம்புல வந்து அப்சார்ப் ஆகாதுங்க. ஆனா இந்த எண்ணெயை வந்து நம்ம பொறிச்சு சாப்பிடுறோம், எண்ணெயில பொறிக்கப்பட்ட உணவுகளை நம்ம அதிக அளவு எடுக்கிறோம் அப்படின்னா அதனால நம்மளுக்கு வந்து கண்டிப்பா நம்மளுடைய உடல்ல வந்து அதிகமான அளவுக்கு கொழுப்பு சத்து சேரும், அதன் மூலமா நம்மளுக்கு வந்து நிறைய வந்து நோய்கள் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நீராவியில ஆவியில வேக வைக்கிறோம் அப்படிங்கும் போது அதுல வந்து நம்ம எண்ணெய் சேர்க்கிறதே இல்லை. அதனால இட்லி இடியாப்பம் மாதிரியான உணவுகள்ல பாத்தீங்கன்னா கொழுப்பு சத்து வந்து கம்மியா இருக்கும். ஸோ அதிகமான அளவு கொழுப்பு நம்ம சாப்பிடுற இந்த மாதிரியான ஆவியில் வேக வைத்த உணவுப் பொருட்கள் வந்து கட்டுப்படுத்தும். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஆவியில சமைக்கும் போது பாத்தீங்கன்னா குறைவான வெப்பத்துலதான் வந்து அந்த உணவை நம்ம சமைக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த உணவுல இருக்கிற தாது பொருட்கள், வைட்டமின்கள் வந்து எதுவுமே அழியாம அப்படியே பாதுகாக்கப்படுதுங்க. ஆனா நம்ம வந்து எண்ணெயில பொறிச்சோம் அப்படின்னு வைங்களேன், ஸோ எண்ணெயில நம்ம பொறிக்கும் போது அதிகமான அளவு சூடான எண்ணெயில நம்ம அந்த உணவை பொறிக்கிறோம். ஸோ அப்படி பொறிக்கும் போது பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற வைட்டமின்கள், தாது உப்புகள் எல்லாம் சிதைந்து நாசமாயிடும். அது வந்து நம்மளுடைய உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சத்தா இருக்காதுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஆவியில வேக வைக்கிற உணவு பாத்தீங்கன்னா மிருதுவா இன்மையா அதனால பாத்தீங்கன்னா இது வந்து எளிதா வந்து நம்மளுக்கு ஜீரணமாயிரும். குறிப்பா பாத்தீங்கன்னா குழந்தைகள், வயதானவர்கள், அது மட்டும் இல்லாம இந்த செரிமான கோளாறு உள்ளவர்கள் இவங்க எல்லாருக்கும் வந்து இந்த ஆவியில வேக வைத்த உணவுகள் தான் வந்து மிகவும் உபயோகமானதா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ கொத்த உணவுகளை வந்து அதிக அளவுக்கு எண்ணெய் இருக்கிறதுனால இது அஜீரணம் போன்ற பிரச்சனைகளை அது ஏற்படுத்தும். இதுவே நம்ம ஆவியில வேக வச்ச உணவு வந்து சாப்பிடும் போது நம்ம உடலுக்கு வந்து ஆரோக்கியமும் இருக்கும், அதே சமயத்துல வந்து நம்ம குடலுக்கும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு உணவா அது வந்து கண்டிப்பா இருக்குங்க. அதனால இப்ப வந்து நம்ம உடல் எடை குறைக்கிறவங்க இல்ல நீரிழிவு நோய் இருதய நோய் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் இந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியமான ஆவியில் வேக வைக்கக்கூடிய உணவை சாப்பிடுறது வந்து ஒரு ஏற்றதா இருக்குங்க.
ஆமா, இப்ப இந்த மற்ற உணவு பொருட்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இட்லி விரைவில் அனைவருக்கும் செரிமானம் ஆகக்கூடிய தன்மை உடையதாங்கம்மா?
கண்டிப்பாங்க. ஸோ இட்லி வந்து மிகவும் எளிதா செரிமானமாகக்கூடிய ஒரு உணவு. ஸோ எதனால இல்லை எப்படி அது வந்து விரைவா செரிமானம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து நம்ம வந்து நொதித்தல் மூலமா தான் நம்ம வந்து இந்த இட்லி மாவை வந்து நம்ம தயாரிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அப்ப அந்த நொதித்தல் நடக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து நம்ம உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் அதுல வளரும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அந்த நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உணவு வந்து ஜீரணமாகிறதுக்கு நமக்கு வந்து என்சைம்ஸ் தேவைப்படும், கரிமங்கள்னு சொல்லுவோம். ஸோ அந்த கரிமங்களை வந்து என்ன பண்ணும், முதல்லயே வந்து அந்த கரிமங்களை இது உருவாக்கி அதை வந்து சிதைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம இதுல வந்து லாக்டிக் அமிலத்துடைய உற்பத்தி வந்து அதிகமா இருக்கும். நம்ம வந்து இந்த நொதித்தல் நடக்கும் போது பாத்தீங்கன்னா, அந்த இட்லி மாவுல வந்து லாக்டிக் அமிலத்துடைய உற்பத்தி அதிகமாகும். ஸோ இது எல்லாம் சேர்ந்து இட்லியில உள்ள சத்துக்களை வந்து உறிஞ்சறதுக்கு நம்மளுக்கு உதவி செய்யும். ஸோ நொதித்தல் போது இந்த உருவாகிற இந்த என்சைம்ஸ் கரிமங்கள் வந்து இதுல இருக்கிற கார்போஹைட்ரேட் புரதம் இது எல்லாத்தையும் என்ன பண்ணும்னா, முன்னாடியே வந்து பிளவுபடுத்திடும், அதாவது பிரேக் பண்ணிடும். ஸோ இப்போ நம்ம எடுக்கிற அந்த கார்போஹைட்ரேட்டுகள் புரதங்கள் இது எல்லாமே வந்து நம்ம பாடியில பிரேக் டவுன் ஆகி அதுல இருந்து தான் நம்ம உடலுக்கு ஆற்றல் தேவையான சத்துக்கள் அது எல்லாமே வரும். ஸோ இந்த என்சைம்ஸ் வந்து அதிகமாக இங்கே வந்து செக்ரீட் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுறதுனால நம்ம உடல் வந்து அதிகமான அளவுக்கு இந்த உணவுகளை ஜீரணம் பண்ணுறதுக்கு மெனக்கட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன்னா இந்த என்சைம்ஸே வந்து ஈஸியா அந்த கார்போஹைட்ரேட் புரதங்கள் இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணிரும். அதனால நம்ம உடலில் வந்து அதிக அளவுக்கான நேரத்தை வந்து இதுக்கு செலவிட வேண்டிய அவசியம் இருக்காது. அது மட்டும் இல்லாம இட்லி பாத்தீங்கன்னா மிகவும் மென்மையானது, அதை வந்து எளிதா மெல்லவும் முடியும் விழுங்கவும் முடியும். இதை பொறித்த உணவுகள் பாத்தீங்கன்னா இல்ல அதிக நார்ச்சத்துள்ள உணவுகள் பாத்தீங்கன்னா, நம்ம வயிறு வந்து ரொம்ப நேரம் அந்த உணவை வந்து ஜீரணம் பண்றதுக்கு எடுத்துக்க வேணும். ஆனா இது ரொம்ப சாஃப்டான உணவா இருக்கிறதுனால ஈஸியா வந்து நம்மளுடைய உடம்புல செரிமானம் ஆகும். அது மட்டும் இல்லாம இத வந்து ஆவியில வேக வைக்கிறதுனால இதுல வந்து அதிகமா கொழுப்பு சத்தும் இருக்காது. ஸோ அதிக கொழுப்பு சத்துள்ள உணவுகளை நம்ம எடுக்கும் போதுதான் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல செரிமானம் ஆகிறதுக்கு நீண்ட நேரம் எடுக்கும். இதுல வந்து நம்மளுக்கு கொழுப்பு சத்து குறைவா இருக்குது அப்படிங்கறதுனால நம்மளுக்கு வந்து செரிமானம் ஆகிற நேரமும் வந்து குறைவா இருக்கும். ஸோ செரிமான குறைபாடுகள் வந்து இது எதுவுமே ஏற்படுத்தாது, செரிமானம் வந்து சீரா நடக்கிறதுக்கு இது இந்த உதவி செய்யும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, இந்த இட்லியில உள்ள கார்போஹைட்ரேட் வந்து உடல்ல மெதுவா தான் உறிஞ்சும். ஸோ இதனால உடல்ல வந்து இந்த நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து இதமான அளவுல அவங்களுடைய ரத்தத்துல சர்க்கரை அளவை வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம நம்ம உடல்ல இன்சுலின் உற்பத்தி, அதாவது இன்சுலின் அப்படிங்கறது வந்து நம்மளுடைய ரத்தத்துல சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துறதுக்கு மிகவும் முக்கியமான ஒரு ஹார்மோன். ஸோ அந்த ஹார்மோனுடைய உற்பத்தியை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து இந்த இட்லி வந்து நம்மளுக்கு உதவி செய்யுங்க. அதுல இருக்கிற கார்போஹைட்ரேட் இட்லி வந்து கண்டிப்பா விரைவில் காணமாகக்கூடிய ஒரு உணவு பொருள் மற்ற உணவுப் பொருட்களை நம்ம வந்து கம்பேர் பண்ணும் போதுங்க.
அம்மா, இப்ப மனிதனுடைய ஆரோக்கியத்துல உணவு ரொம்ப அவசியம். இந்த உணவை நம்ம சரிவிகித உணவு அப்படின்னு ஒரு உணவு திட்டத்தை வடிவமைச்சு என்னென்ன உணவுப் பொருட்கள் அதுல என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு அட்டவணை நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க. இந்த சரிவிகித உணவுல இட்லியினுடைய அவசியம் மற்றும் அதனுடைய முக்கியத்துவம் என்னவா இருக்குங்கம்மா?
இப்ப பாத்தீங்கன்னா சரிவிகித உணவு அப்படிங்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் சரியான அளவுல அடங்கிய ஒரு உணவு முறை. ஸோ இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல் வளர்ச்சி, உடலுக்கு தேவையான ஆற்றல், நம்ம உடலுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் நம்மளுடைய உடல் இயக்கத்துக்கு வந்து இந்த சரிவிகித உணவு வந்து மிகவும் முக்கியமான ஒண்ணு. இட்லி வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு தென்னிந்திய உணவு வகையா இருந்தாலும் இது பாத்தீங்கன்னா சரிவிகித உணவு முறை அப்படின்னு எடுத்துக்கும் போது அதுல வந்து இந்த இட்லிக்கு வந்து கண்டிப்பா ஒரு முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எப்படின்னு பாத்தீங்கன்னா இட்லி வந்து ஒரு நிறைவான ஒரு சரிவிகிதமான மற்றும் ஒரு ஆரோக்கியமான உணவா கண்டிப்பா இருக்குங்க. இதுல வந்து உடலுக்கு தேவையான முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் கார்போஹைட்ரேட், புரதச்சத்து, கொழுப்பு, குறைவான அளவு கொழுப்பு, அதிகமான அளவு நார்ச்சத்து, நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாக்கள், இது எல்லாமே இருக்குங்க. இப்போ இந்த கார்போஹைட்ரேட் பாத்தீங்கன்னா நம்ம உடலுக்கு தேவையான எரிசக்தியை கொடுக்கும். ஸோ புரதம் வந்து இதுல வந்து நொதித்தல் மூலம் நம்ம இந்த இட்லி மாவை தயாரிக்கிறதுனால இதுல இருக்கிற புரதங்கள் வந்து முன்கூட்டியே வந்து உடைக்கப்பட்ட, அதாவது முன்னாடியே வந்து பிரேக் ஆகி நம்மளுடைய உடல்ல வந்து ஈஸியா செரிமானம் ஆகும். இதுல இருக்கிற நார்ச்சத்து வந்து நம்மளுக்கு மல சிக்கலை தடுக்கும், மாதிரி நம்ம உடல்ல வந்து செரிமானத்தையும் மேம்படுத்தும். நொதித்தல் மூலமா இதுல வந்து ஆரோக்கியமான பாக்டீரியாக்கள் உருவாகுது அப்படிங்கறதுனால இது வந்து நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும், உடல்ல செரிமானத்தை அதிகரிக்கும், வயிற்றுப்போக்கு, வீக்கம் இது மாதிரியான பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கும் இந்த இட்லி வந்து உதவும். அதனால சிறியவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து இட்லியை அவங்களுடைய தினசரி உணவுல சேர்த்துக்கலாம். ஸோ இட்லி வந்து கண்டிப்பா ஒரு சரிவிகித உணவுக்கு மிக பொருத்தமான, சத்தான, அதே நேரத்துல மிகவும் எளிதில் செரிமானமாகக்கூடிய ஒரு உணவுன்னு நம்ம சொல்லலாங்க.
அம்மா, இப்ப ஒரு முறைய ஒரு இட்லி மாவை எப்படி தயாரிக்கணும், அதுல இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் என்ன அப்படிங்கறத குறித்து ரொம்ப விளக்கமா சொன்னீங்க. இன்னைக்கு மனிதனுடைய அவசர காலகட்டத்துல நம்ம ஒரு வேலை நிமித்தமா போறோம், வேலை முடிஞ்சு வரும் பொழுது சமைப்பதற்கு நேரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இன்னைக்கு நிறைய வணிக நிறுவனங்கள்ல, கடைகள்ல இந்த பிளாஸ்டிக் பேக்கெட்டுகள்ல அடைக்கப்பட்ட இட்லி மாவு வாங்கி இட்லி ஊத்துறோம். அப்படி இந்த அவசர காலகட்டத்துல இந்த பிளாஸ்டிக் மாவுல இட்லி வாங்கி ஊத்தும் பொழுது மனிதனுடைய உடல் நலத்துக்கு ஏற்றதா, அல்லது அதனால ஏதாவது மனிதனுடைய உடலுக்கு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்கம்மா?
இப்போ நீங்க கேக்குற மாதிரி பிளாஸ்டிக் பாக்கெட்ல அடைக்கப்பட்ட இட்லி மாவு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அதனுடைய உற்பத்தி தரம், அது மட்டும் இல்லாம அந்த பாக்கெட்டோட தரம், அந்த பிளாஸ்டிக் பாக்கெட்டோட தரம், இது போன்ற முக்கியமான காரணிகளின் அடிப்படையில தான் வந்து நம்ம அது உடல் நலனுக்கு ஏற்றதா இல்லையா அப்படிங்கறது வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ இதை பொறுத்து அந்த இட்லி மாவுடைய அதை எந்த மாதிரி தயாரிக்கிறாங்க, அதே மாதிரி என்ன மாதிரியான பேக்கேஜிங் மெட்டீரியல் அதுக்கு யூஸ் பண்றாங்கிறத பொறுத்து அது நன்மையா இல்லையாங்கிறது வந்து மாறுபடும். இப்போ உணவு பாதுகாப்பு விதிகளுக்கு உட்பட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம உடலுக்கு தீங்கு விளைவிக்க கூடிய ரசாயனங்கள் இல்லாத ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் சர்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுட் கிரேடு பிளாஸ்டிக்ஸை பயன்படுத்தும் போது பொதுவாக வந்து இந்த இட்லி மாவு வந்து பாதுகாப்பானதாக இருக்கும். இப்போ பாக்கெட் உணவு பாதுகாப்பு சின்னங்கள், அதாவது ஃபுட் கிரேட் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், மற்றும் சர்வதேச சான்றிதழ்கள், இப்போ கவர்மெண்ட் வந்து FDA சர்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ இந்த மாதிரியான சான்றிதழ்கள் எல்லாம் இருக்கும் போது அந்த மாவை பயன்படுத்துறது நம்மளுக்கு உடலுக்கு தீங்கு விளைவிக்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரியான அவங்க அந்த சான்றிதழ்கள் வாங்கும் போது அரசு அதிகாரிகள் வந்து அவங்க மாவு தயாரிக்கிற இடத்துக்கு போய் அவங்க சுத்தமா சுகாதாரமான முறையில ஆரோக்கியமான நல்ல ஒரு பொருள்களை வச்சுதான் அந்த மாவை தயாரிக்கிறாங்களா, அதுக்கு யூஸ் பண்ற பேக்கேஜிங் மெட்டீரியல் வந்து ஒரு தரமானதா, ஃபுட் கிரேடா, அதுல இருக்கிற ரசாயனங்கள் வந்து நம்ம உணவுப் பொருட்கள் கூட கலக்காம இருக்கிறதா தான் வந்து யூஸ் பண்றாங்களா அப்படிங்கறது எல்லாமே வந்து அவங்க வந்து பார்த்து ஆராய்ந்து அதுக்கப்புறமா தான் வந்து அவங்களுக்கு அந்த சான்றிதழை தருவாங்க. ஸோ அந்த சான்றிதழ் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அதை கண்டிப்பா வந்து அவங்களுடைய பேக்கேஜிங் மெட்டீரியல்ல அவங்க போட்டிருப்பாங்க. ஸோ அப்படி அந்த மாதிரியான சான்றிதழ்கள் இருக்கு அப்படின்னா, அந்த மாதிரியான சான்றிதழ்கள் இருக்கிற பேக்கெட்ல இருக்கிற மாவை உபயோகப்படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் தீங்கு வர்றது கொஞ்சம் குறைவா இருக்குங்க. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா தரமற்ற இல்ல மறுபயன்படுத்தப்பட்ட இல்ல சரியான சான்றிதழ்கள் இல்லாத பிளாஸ்டிக் பேக்கெட்டுகள் வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னா அதுல இருந்து வந்து ரசாயனங்கள் வெளிவரும், அது வந்து நம்மளுடைய அந்த மாவு கூட கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப வந்து உஷ்ணமா இருக்கு, ரொம்ப வெயில் காலம், இல்ல நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு அவங்க வந்து அந்த மாவை அந்த பேக்கேஜிங் மெட்டீரியல்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கிற சூழ்நிலையில அந்த பிளாஸ்டிக் மூலமா அந்த பிளாஸ்டிக்ல இருந்து ரசாயனங்கள் வெளிப்படும் அப்படிங்கிற அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பா கவனிக்கணும். இப்படி வந்து ஒரு பாதுகாப்பானதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்பயும் உயர்தர உற்பத்தியாளர்களுடைய தயாரிப்புகளை தேர்ந்தெடுக்கிறது நல்லதா இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம வந்து ஒரு பாக்கெட்ல அடைக்கப்பட்ட மாவை வாங்குறோம் அப்படின்னா இது வந்து இட்லி மாவுக்கு மட்டும் இல்லை, நீங்க என்ன பொருள் வாங்குனீங்கனாலும் ஒரு பாக்கெட்ல அடைக்கப்பட்ட பொருளை வாங்குறீங்க அப்படின்னா அதுல வந்து நீங்க கண்டிப்பா அந்த பொருளை வந்து என்னைக்கு தயாரிச்சாங்க, அந்த பொருளை வந்து எவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம வந்து உபயோகப்படுத்தலாம், அதாவது அதோட மேனுஃபேக்சரிங் டேட், அதனுடைய எக்ஸ்பைரி டேட், அதுக்கு வந்து ஏதாவது கவர்மெண்ட் சர்டிபிகேஷன் இருக்கு, அக்மா இருக்கு இல்ல பிஐஎஸ் இந்த மாதிரி ஏதாவது அதுக்கான அது ஃபுட் கிரேடு பேக்கேஜிங் மெட்டீரியல யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதுக்கு ஏதாவது சான்றிதழ்கள் அதுல அவங்க பதிவு பண்ணிருக்கிறாங்களா அவங்களுடைய அந்த பேக்கேஜிங் மெட்டீரியல்ல அப்படிங்கறத சரிபார்த்து அதுக்கப்புறமா அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா உடல் நலனுக்கு மிகவும் ஏற்றதா இருக்குங்க.
அம்மா, இன்னைக்கு சில பேரு இட்லி மட்டுமே காலை வேலையா இருக்கட்டும் அல்லது இரவு வேலையா இருக்கட்டும் இட்லி மட்டுமே தான் உணவை உட்கொள்றாங்க, இட்லி தவிர பிற உணவுகளை அவங்க வந்து அதிகமா உட்கொள்றது இல்ல அப்படின்னு அவங்களுக்கு பழக்கப்பட்டதுல சில பேர் சொல்றாங்க. அப்படி இரண்டு வேளைகளையுமே இட்லி மட்டுமே உணவை உட்கொள்றதுனால மனிதனுடைய உடலுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அப்படி பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிற பட்சத்துல அதை தவிர்க்கிறதுக்கு என்ன வழி, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
கண்டிப்பாங்க சார். இப்ப வந்து நம்ம இட்லி மட்டுமே டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப என்னன்னா ஒரே வகையான ஒரு உணவை வந்து அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது இதுல வந்து கண்டிப்பா ஊட்டச்சத்து குறைபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்குங்க. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இட்லியில பாத்தீங்கன்னா முதன்மையா வந்து மாவு சத்து இருக்கு, ஒரு சராசரி அளவிலான ஒரு புரதச்சத்தை அது கொடுக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு குறைவான அளவுல அதுல கொஞ்சம் வைட்டமின்கள் இருக்கு. சோ இது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம உடலுக்கு தேவையான மற்ற வைட்டமின்கள், தாது உப்புக்கள், மேலும் ஆரோக்கியமான கொழுப்புகள் இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இட்லியில இருக்காது. சோ ஒரே வகையான உணவை நம்ம உட்கொள்ளும் போது நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் பெற முடியாமல் ரத்தத்துல வந்து சர்க்கரை கொழுப்பினுடைய அளவுகள் வந்து சீரற்ற நிலையில போய் அதனால நிறைய நம்மளுக்கு வந்து வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இட்லி மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது உடலுக்கு வந்து அதிகமான அளவு சக்தி அளிக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஆரோக்கியமான கொழுப்புகள். ஸோ கொழுப்பு சத்து வந்து நம்மளுக்கு வந்து உடலுக்கு முக்கியமான ஆற்றலை அளிக்கக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து. கொழுப்பு சத்தே அவங்களுடைய உடம்புக்கு போகாது அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு வந்து மன அமைதி, அவங்களுடைய உடலினுடைய செயல்திறன் இதையாமே வந்து குறையறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா தினமும் வந்து இட்லியே உட்கொள்வதற்கு பதிலா நம்மளுடைய உணவுல வந்து பல வகையான தானியங்கள், பருப்பு வகைகள், கீரைகள், பழங்கள், காய்கறிகள் இந்த மாதிரியான உணவு வகைகளை வந்து நம்ம கண்டிப்பா சேர்க்கணும். ஸோ இப்ப நம்ம நம்மளுடைய பிளேட்டை எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து ஒரு பிளேட்டை வந்து நம்ம நாலா பிரிச்சுக்கிட்டோன்னு வைங்க, அந்த நாலு பகுதியில ரெண்டு பகுதி வந்து நீங்க காய்கறிகள் பழங்கள் எடுத்துக்கணும். ஸோ மூணாவது பகுதி தான் நீங்க வந்து அரிசி தானியங்கள், அப்புறமா அந்த நாலாவது பகுதியில வந்து நீங்க வந்து இப்போ எக்கு இல்ல சிக்கன் வேற ஏதாவது மட்டன் இதெல்லாம் சாப்பிடுவீங்க அப்படின்னா அந்த மாதிரியான உணவுப் பொருட்களை நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதிகமான அளவுக்கு நம்மளுக்கு வந்து கீரைகளும் பழங்கள் காய்கறிகளும் நம்ம உணவுல கண்டிப்பா சேர்த்துக்கணும். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த பழங்கள் காய்கறிகள்ல தான் வந்து நம்மளுக்கு அதிகமான அளவுக்கு தாது உப்புகளும் வைட்டமின் சத்துக்களும் இருக்கு. ஸோ இந்த தாது உப்புகளும் வைட்டமின் சத்துக்களும் தான் பாத்தீங்கன்னா நம்ம உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். ஸோ நம்ம வந்து நோய் இல்லாம இருக்கணும் அப்படின்னா நம்ம வெறும் இட்லியை மட்டும் சாப்பிட்டோம்னா அதுல இருந்து நம்மளுக்கு மாவு சத்தும் புரதச்சத்தும் மட்டும்தான் கிடைக்கும். அதனால இட்லி தவிர காலை இல்லைன்னா மாலை நேரத்துல வந்து நீங்க வந்து சிற்றுண்டியா வந்து ஏதாவது கஞ்சி இல்லைன்னா பழ சாலடு இல்லைன்னா ஒரு கொஞ்சமான அளவுக்கு ஒரு முழு தானியங்கள் ஸோ இந்த மாதிரி எல்லாமும் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உணவு வந்து ஒரு ஊட்டச்சத்து மிக்க ஒரு உணவா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய உணவுல வந்து ஏதாவது ஒரு ஆரோக்கியமான கொழுப்பு இருக்கிற அதாவது இப்போ ஆலிவ் எண்ணெய் இந்த மாதிரியான எண்ணெயில எல்லாம் பாத்தீங்கன்னா ரைஸ் பிரான் ஆயில் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய கொழுப்புங்க. ஸோ அந்த மாதிரியான எண்ணெய்களை சேர்க்கும் போது நம்மளுடைய இதய ஆரோக்கியம் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய மூளை செயல்பாடுகளை வந்து இது வந்து மேம்படுத்தும். சீரான உடல்நல பரிசோதனை மூலமா நீங்க வந்து உங்களுடைய ஊட்டச்சத்து நிலைய வந்து எப்படி இருக்கு, நான் வந்து ஹெல்தியா இருக்கேனா, என்னுடைய உடல்ல வந்து தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் இருக்கா அப்படிங்கறத வந்து நீங்க வந்து மதிப்பீடு செஞ்சு அதுக்கு தேவையான மாதிரி உங்களுடைய உணவுல வந்து மாற்றங்களை செய்யணும். ஸோ இந்த மாதிரியான உங்களுடைய உடலுடைய தேவைக்கு ஏற்ப உங்களுடைய உணவு கட்டமைப்பை வந்து மாத்துனீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு கண்டிப்பா அது உதவுங்க.
ஆமா, இன்றைய உலக இட்லி தினத்துல பொதுமக்களுக்கு தாங்கள் வழங்கக்கூடிய கருத்துரை என்னங்கம்மா?
இட்லி தினத்துல வழங்கக்கூடிய கருத்துரை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்லி வந்து நம்மளுடைய பாரம்பரிய உணவு, கண்டிப்பா அதை வந்து நம்ம எடுத்துக்கணும். அது ஆரோக்கியமான உணவு தான், நாம இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அதிகமா இட்லிய விரும்புறவங்களே மிக குறைவுன்னு சொல்லலாம். ஏன்னா துரித உணவுகள் அதாவது ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட், பீஸா, பர்கர் இந்த மாதிரியான துரித உணவுகள் மற்றும் எண்ணெயில பொரித்த உணவுகள் இந்த மாதிரியான உணவு பழக்கங்கள் வந்து எல்லார் இடத்துலயுமே ரொம்ப அதிகமா இருக்குங்க. ஸோ என்ன பண்ணணும், நம்ம பெரியவங்க வந்து முதல்ல அவங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை அவங்க சரி செய்யணும், அவங்க மாத்திக்கணும். ஸோ எது உடலுக்கு ஆரோக்கியமானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அதுக்கு தகுந்த மாதிரியான அவங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை மாத்தணும். அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கிற குழந்தைகளுக்கு அவங்க சரியான உணவு பழக்க வழக்கத்தை வந்து கடைபிடிக்கிறாங்களா அப்படிங்கறத வந்து நம்ம கண்டிப்பா பாக்கணுங்க. ஏன்னா இவங்க இந்த குழந்தைகள் தான் நம்மளுடைய வருங்கால எதிர்காலம் அப்படிங்கிற போது முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் அப்படிங்கறது வந்து ரொம்ப ரேரா இருந்தது. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா 30+ வந்து 30 வயதுக்கு மேல 40 வயதுக்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா மாரடைப்பு அப்படிங்கிறது மிகவும் சாதாரணமான நம்ம காமனா கேள்விப்படுற ஒரு நோயா இருக்குங்க. இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாத்துக்குமே மூல காரணி அப்படின்னா அது நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் முக்கியமான ஒண்ணுங்க. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அதிகமான அளவுக்கு உடலுக்கு வந்து வேலை தரது இல்லைங்க. அதாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து நம்ம ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம வந்து இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைங்க கிட்ட சொல்லுங்க, இந்த கடையில போய் ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னீங்கன்னா நம்ம காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நடந்து போய் வாங்கிட்டு வருவோம். ஆனா இப்ப எல்லாம் இங்க இருந்து பக்கத்துல இருக்கிற கடைக்கு போறதுனா கூட அவங்க வந்து 2 சக்கர வாகனத்தை எடுத்துட்டு தான் போறாங்க. இப்ப நம்ம ஒரு 4 மாடி 5 மாடி கட்டிடத்துல ஏறணும் அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்றோம்னா லிப்டை தான் யூஸ் பண்றோம். யாரும் வந்து படியை அதிகமா உபயோகப்படுத்துறதே இல்லைங்க. ஸோ நம்ம என்னன்னா, அதுவும் இல்லாம நிறைய நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை செய்யற மாதிரியான ஒரு நிர்பந்தம் வரும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மி ஆயிருது. ஸோ அந்த மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மி ஆகிறதுமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல்ல அதிகமான அளவுக்கு கொழுப்பு தேங்கிறதுக்கு காரணமா அமைஞ்சிரும். ஸோ இது மூலமா நம்மளுக்கு வந்து உடல் பருமன், ஸோ உடல் பருமன் வரும்போது அது கூடவே பாத்தீங்கன்னா இலவச இணைப்பா வந்து உங்களுக்கு காலப்போக்கில் நீரிழிவு நோய், அப்புறம் இதயம் சம்பந்தமான நோய்கள், சிறுநீரகம் சம்பந்தமான நோய்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு நோய்களா நம்ம உடலுக்கு வர ஆரம்பிச்சிரும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இட்லி வந்து கண்டிப்பா ஒரு ஆரோக்கியமான உணவு, அதை வந்து நம்மளுடைய உணவுல கண்டிப்பா எடுத்துக்கணும். ஆனா இட்லி கூட சேர்த்து நம்ம தானியங்கள், பருப்பு வகைகள், கீரைகள், காய்கறிகள் இது எல்லாமே வந்து நீங்க உங்களுடைய தினசரி உணவுல எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா பார்க்கணும். அதே மாதிரி உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே வந்து இந்த மாதிரியான சரிவிகித உணவை வந்து அவங்களுடைய உணவுல எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கறத கண்டிப்பா கண்டிப்பா நீங்க வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா வருங்கால இந்தியா வந்து ஒரு ஆரோக்கியமான இந்தியாவா கண்டிப்பா இருக்குங்க.
அம்மா, இது வரைக்கும் இன்றைய உலக இட்லி தினத்துல இட்லினா என்ன, அதுல என்னென்ன சத்து பொருட்கள்லாம் இருக்குது, அது எப்படி மனிதனுடைய உடலுக்கு ஆரோக்கியமா இருக்குது, குறிப்பா இட்லியை எப்படி முறையா பயன்படுத்தணும் அப்படிங்கறத குறித்து மிக சிறப்பா மிக தெளிவான ஒரு விளக்க உரையை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம்மா.
நன்றிங்க.
நேர்களே, இதுவரை இட்லி என்னும் இனிய உணவு குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய திருமதி யசோதா தேவி அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்களிலும் புதுகை எஃப்எம் 9.1.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.